17. தப்பித்து வேறு நாட்டிற்கு ஓடின யாக்கோபு. ஏசாவின் கோபத்தால் கொலை செய்யப்படுவான் என்று பயமுறுத்தப்பட்டு யாக்கோபு தன் தகப்பன் இல்லத்திலிருந்து தப்பி ஓடினான். என்றாலும் தன்னோடு தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை சுமந்து சென்றான். உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தை அவனிடம் புதுப்பித்து அதன் சுதந்திரவாளியாக மெசபத்தோமியாவிலிருந்த தன் தாயின் குடும்பத்திலிருந்து தனக்கு ஒரு பெண்ணை கொள்ளும்படி ஈசாக்கு அவனுக்கு உத்தரவு கொடுத்தான். என்றபோதும் ஆழமாக கலங்கின இருதயத்தோடுதான் யாக்கோபு தனது தனிமையான பிரயாணத்தை துவங்கினான். கையில் தன்னுடைய கோலை மட்டும் வைத்தவனாக காட்டுத்தனமான நாடோடி கோத்திரங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த தேசத்தின் வழியாக நூற்றுக்கணக்கான மைல்கள் அவன் பயணம் செய்ய வேண்டும். தன்னுடைய வருத்தத்திலும் பயத்திலும் கோபம் கொண்ட தன் சகோதரனால் கண்டுபிடிக்கப்பட்டு விடாதபடி மனிதர்களைத் தவிர்க்க அவன் நாடினான். தேவன் தனக்கு கொடுக்க எண்ணியிருந்த ஆசீர்வாதங்களைத்தான் என்றைக்குமாக இழந்து விட்டோமோ என்று அவன் பயந்தான். அவன் மேல் சோதனையைக் கொண்டு வரும்படும்படி சாத்தான் அவன் அருகிலிருந்தான். 2 நாளின் மாலை நேரம் அவன் தன் தகப்பன் வீட்டை விட்டு வெகு தூரம் சென்றிருந்தான். தான் புறம்பே தள்ளப்பட்டவனாக உணர்ந்தான். இந்த வேதனையனத்தும் அவனுடைய தவறான வழியினால் அவன் மேல் கொண்டு வரப்பட்டது என்பதையும் அவன் அறிந்திருந்தான். விரத்தியின் இருள் அவன் ஆத்துமாவை நெருக்கியது. ஜெபிக்கவும் அவன் தைரியமற்றிருந்தான். என்றாலும் முற்றிலும் தனிமையாயிருந்ததால் இதற்கு முன் ஒருபோதும் உணர்ந்திராத விதத்தில் தேவனிடமிருந்து வரும் பாதுகாப்பின் அவசியத்தை அவன் உணர்ந்தான். அழுகையோடும் ஆழ்ந்த தாழ்மையோடும் தன் பாவத்தை அறிக்கை செய்து தான் முற்றிலுமாக கைவிடப்படவில்லை என்கிற சில சான்றுகளுக்காக கெஞ்சினான். இன்னமும் பாரமான அவன் மனது எந்த விடுதலையையும் பெறவில்லை. தன்மேலிருந்த அனைத்து நம்பிக்கையையும் இழந்தான். தன் பிதாக்களின் தேவன் தன்னை உதறிவிட்டதாக அவன் பயப்பட்டான். ஆனால் தேவன் யாக்கோபை தள்ளிவிடவில்லை. தவறுகின்ற நம்பிக்கையுள்ள தம்முடைய ஊழியக்காரனுக்கு அவருடைய கிருபை இன்னும் நீட்டப்பட்டது. அவன் பாவம் செய்திருந்தான். என்றாலும் தேவனுடைய தயவில் மறுபடியும் நிறுத்தப்படுவதற்கான வழி வெளிப்படுத்தப்பட்டபோது அவனுடைய இரு தயம் நன்றியால் நிறைந்தது. பிரயாணத்தினால் களைப்படைந்து அலைந்து கொண்டிருந்த அவன் ஒரு கல்லை தலைக்கு வைத்து தரையில் படுத்தான். தூங்கினபோது அவன் ஒரு ஏணியைக் கண்டான். பிரகாசமும் பளபளப்புமான அதன் அடிப்பாகம் தரையிலிருக்க அதன் மேல்பகுதி பரலோகத்தை எட்டினது. இந்த ஏணியின் மேல் தூதர்கள் ஏறிக்கொண்டும் இறங்கிக் கொண்டும் இருந்தார்கள். மேலே மகிமையின் ஆண்டவர் இருந்தார். பரலோகங்களிலிருந்து நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று அவருடைய சத்தம் கேட்கப்பட்டது. துரத்தப்பட்டவனாகவும் தப்பியோடுகிறவனுமாக இருந்த அவன் படுத்திருந்த தேசம் அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற நிச்சயத்தோடு வாக்கு பண்ணப்பட்டது. இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமிற்கும் ஈசாக்கிற்கும் கொடுக்கப்பட்டது. இப்போது அது யாக்கோபிற்கு புதுப்பிக்கப்பட்டது. பின்னர் இப்போதைய துயரத்தையும் தனிமையையும் விசேஷமாக கருத்தில் கொண்டு நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்குச் சொன்னதைச் செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்ற ஆறுதலான உற்சாகமான வார்த்தைகள் கூறப்பட்டன. யாக்கோபை சூழவிருக்கிற தீய செல்வாக்குகளையும் அவன் வெளிப்படுத்தப்படப் போகிற ஆபத்துகளையும் ஆண்டவர் அறிந்திருந்தார். தன்னை குறித்த தெய்வீக நோக்கத்தை அவன் புரிந்து கொள்ளவும் தனிமையிலும் விக்கிரக வணக்கத்தார் மத்தியிலும் சூழ்ச்சி நிறைந்த மனிதர்கள் நடுவிலும் அவனுக்கு நிச்சயமாக வரக்கூடிய சோதனைகளை எதிர்க்க ஆயத்தமாகவும் தப்பியோடிக் கொண்டிருந்த மனம் திரும்பியவனின் முன்பாக அவர் கிருபையாக எதிர்காலத்தை திறந்தார். அவன் எட்ட வேண்டிய உயர்ந்த தரம் அவன் முன்பாக எப்போதும் இருக்கும். தன் மூலமாக தேவனுடைய நோக்கம் அதன் நிறைவேறுதலை அடையும் என்கிற அறிவு விசுவாசமாக இருக்கும்படி நிலையாக அவனை உந்தும். தரிசனத்திலே யாக்கோபுக்கு மீட்பின் திட்டம் முழுமையாக அல்ல. அந்த நேரத்திலே அவனுக்கு தேவையாயிருந்த பகுதிகள் மாத்திரம் காட்டப்பட்டன. அவனுடைய கனவில் அவனுக்கு வெளிக்காட்டப்பட்ட அதே இரகசிய ஏணியைத்தான் கிறிஸ்து நாத்தான்வேலிடம் பேசியபோது வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இதுமுதல் காண்பீர்கள். யோவான் 1:51 என்று குறிப்பிட்டார். தேவனுடைய அரசாங்கத்திற்கு எதிராக மனிதன் கலகம் செய்த நேரம் வரையிலும் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே சுதந்திரமான தோழமை இருந்தது. ஆனால் ஆதாம் மற்றும் ஏவாளின் பாவம் மனிதன் தன்னை உண்டாக்கினவரோடு தோழமை கொள்ளக்கூடாதபடி பூமியை பரலோகத்திலிருந்து பிரித்தது. என்றபோதும் நம்பிக்கையற்ற தனிமையில் உலகம் விட்டுவிடப்படவில்லை. அந்த ஏணி தொடர்பின் ஊடகமாக நியமிக்கப்பட்ட இயேசுவை எடுத்து காட்டுகிறது. பாவம் உண்டாக்கின பிளவை அவர் தமது சொந்த நன்மையினால் இணைத்திருக்காவிட்டால் ஊழியம் செய்யும் தூதர்கள் விழுந்து போன மனிது தன்னுடன் எந்த தொடர்பும் கொண்டிருக்க முடியாது. கிறிஸ்து மனிதனை அவனுடைய பெலவீனத்திலும் உதவியற்ற நிலையிலும் நித்திய வல்லமையின் ஊற்றோடு இணைக்கிறார். இவையெல்லாம் யாக்கோபுக்கு அவனுடைய சொப்பனத்திலே வெளிப்படுத்தப்பட்டது. அவனுடைய மனது சொல்லப்பட்ட வைகளின் ஒரு பகுதியை உடனே பற்றி கொண்ட போதிலும் அதனுடைய மாபெரும் இரகசியமான சத்தியங்கள் அவனுடைய வாழ்நாள் முழுவதற்குமான பாட ஆராய்ச்சியாக இருந்து அவனுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அதிகமதிகமாக திறந்து காண்பித்தது.
இரவின் மிக ஆழ்ந்த நேரத்தில் யாக்கோபு தன் நித்திரையிலிருந்து விழித்து கொண்டான். தரிசனத்தில் கண்ட பிரகாசமான உருவங்கள் மறைந்து போயின. தனிமையான அந்த மலையின் மங்கின எல்லையும் அதற்கு மேலாக நட்சத்திரங்களால் பிரகாசமாகப்பட்ட வானங்களும் அவன் பார்வையை சந்தித்தன. என்றாலும் தேவன் தன்னோடு இருக்கிறார் என்கிற பவித்திரமான உணர்வு அவனிடமிருந்தது. காணக்கூடாத ஒரு சமூகம் அந்த தனி மையை நிறைத்தது. மெய்யாகவே கத்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். இது தேவனுடைய வீடேயல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான்.
அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதின்மேல் எண்ணெய் வார்த்தான். முக்கியமான சம்பவங்களை நினைவுபடுத்தச் செய்கிற வழக்கத்தின்படியே தான் எப்போதெல்லாம் அந்த இடத்தை கடக்க வேண்டியதிருக்குமோ அப்போதெல்லாம் அந்த பரிசுத்த இடத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ளுவதற்காக சற்று தரிக்கும்படியாக யாக்கோபு தேவனுடைய கிருபைக்கு ஒரு நினைவு சின்னத்தை நிறுத்தினான். அந்த இடத்துக்கு பெத்தேல் அல்லது தேவனுடைய வீடு என்று பெயரிட்டான். தேவனுடைய சமூகம் தன்னோடு இருக்கும் என்கிற வாக்குத்தத்தத்தை ஆழ்ந்த நன்றியோடு திரும்பக் கூறி பின்னர், தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வரப் பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று ஒரு பவித்திரமான பொருத்தனை செய்தான்.
தேவனோடு நிபந்தனைகள் ஏற்படுத்த யாக்கோபு இங்கே தேடவில்லை. தேவன் ஏற்கனவே அவனுக்கு செழிப்பை வாக்கு பண்ணியிருந்தார். இந்த பொருத்தனை தேவனுடைய அன்பையும் கிருபையையும் குறித்த நிச்சயத்திற்காக நன்றியினால் நிறைந்த இருதயத்திலிருந்து பாய்ந்த ஒன்றாக இருந்தது. தேவன் தன்மேல் உரிமை பாராட்டுகிறார். அவைகளைத் தான் ஒப்புக்கொள்ள வேண்டுமென்றும் தனக்கு அளிக்கப்பட்ட தெய்வீக தயவின் விசேஷ அடையாளம் அதற்கான பலனனை கோருகிறது என்றும் யாக்கோபு உணர்ந்தான். அவ்வாறே நம்மேல் வைக்கப்படும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் எல்லா கிருபைக்கும் ஊற்றானவருக்கு பதில் தரும்படியாக நம்மை அழைக்கிறது.
கிறிஸ்தவன் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை அடிக்கடி திருப்பி பார்த்து தன்னுடைய சோதனைகளில் தனக்கு உதவி செய்து அனைத்தும் இருளாகவும் விலக்கப்பட்டதாகவும் காணப்பட்டபோது தனக்கு முன் பாதைகளை திறந்து சோர்வடையவிருந்த நேரங்களில் உற்சாகப்படுத்தி தனக்காக நடப்பித்த விசேஷ விடுதலைகளை நன்றியோடு நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். அவைகள் அனைத்தையும் பரலோகதூதர்களின் கவனிப்பிற்கான சான்றுகளாக அவன் உணர வேண்டும். எண்ணக்கூடாத இத்தனை ஆசீர்வாதங்களின் கண்ணோட்டத்தில் கீழ்ப்படிந்த நன்றியான இருதயத்தோடு கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், சங்கீதம் 116:12 என்று அடிக்கடி கேட்க வேண்டும்.
நம் நேரமும் நமது திறமைகளும் நமது சொத்துக்களும் நம்மை நம்பி இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறவருக்கு பரிசுத்தமாக அர்ப்பணிக்கப்பட வேண்டும்.
நமக்காக விசேஷ விடுதலை நடப்பிக்கப்படுகிற போதெல்லாம் அல்லது புதிய எதிர்பாராத தயவுகள் நமக்கு அளிக்கப்படும் போதெல்லாம் தேவனுடைய தயவை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். நம் நன்றியை வெறும் வார்த்தைகளில் விவரிப்பது மாத்திரமல்ல, யாக்கோபைப் போல் அவருடைய வேலைக்கான பரிசுகளாலும் காணிக்கைகளாலும் அறிவிக்க வேண்டும். நாம் தொடர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருப்பதைப் போலவே தொடர்ந்து கொடுக்கவும் வேண்டும்.
தேவரீர் எனக்குத் தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று யாக்கோபு கூறினான். சுவிசேஷத்தின் முழு வெளிச்சத்தையும் வாய்ப்புகளையும் அனுபவிக்கிற நாம் குறைவான வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருந்த காலத்தில் வாழ்ந்தவர்களால் கொடுக்கப்பட்டதைக் காட்டிலும் குறைவாக கொடுப்பதில் திருப்தியடையலாமா? அப்படியல்ல. நாம் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் அதிகமாயிருக்கும்போது நம்முடைய கடமைகளும் அதற்கு ஏற்றாற்போல அதிகரிக்கவில்லையா? ஆனால் எவ்வளவு குறைவான மதிப்பீடு, அளவிட முடியாத அன்பை, கற்பனை கெட்டாத மதிப்புள்ள பரிசை, காலத்தாலும் பணத்தாலும் அன்பாலும் கணக்குகளாலும் அளந்து பார்க்க முயற்சிப்பது எவ்வளவு அற்பமாக இருக்கிறது! கிறிஸ்துவிற்கு தசமபாகம், ஓ அற்பமான சொற்ப தொகை! அவ்வளவு பெரிய விலையேறப்பெற்றதற்காக வெட்கத்திற்குரிய பதிலீடு! தனக்கென்று வைத்துக் கொள்ளாத அர்ப்பணிப்பிற்காக கல்வாரி சிலுவையிலிருந்து கிறிஸ்து அழைக்கிறார். நாம் வைத்திருக்கும் அனைத்தும் நம் முழுமையும் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட வேண்டும்.
தெய்வீக வாக்குத்தத்தங்களில் புதிய நிலைத்திருக்கும் விசுவாசத்தோடு பரலோகத் தூதர்களின் சமூகத்தையும் பாதுகாப்பையும் குறித்தத உறுதியை அடைந்தவனாக யாக்கோபு கீழ்த்திசையாரின் தேசத்தில் ஆதியாகமம் 21 தன் பயணத்தை தொடர்ந்தான். ஆனால் 100 வருடங்களுக்கு முன்பு ஆபிரகாமின் தூதுவன் வந்ததை விட இன்று அவனுடைய வருகை எத்தனை வேறுபட்டிருக்கிறது! ஒட்டகங்களின் மேல் பயணித்த ஒரு கூட்டத்தோடு ஐசுவரியமான பொன் வெள்ளியினாலான பரிசுகளை எடுத்துக்கொண்டு ஊழியக்காரன் வந்திருந்தான். மகனோ தனிமையில் கால்களில் காயமடைந்த பயணியாக தன்னுடைய கோலை தவிர வேறு எதுவுமின்றி வந்திருக்கிறான். ஆபிரகாமின் ஊழியக்காரனைப் போலவே யாக்கோபு ஒரு கிணற்றண்டையிலே தரித்திருந்தான். இங்கேதான் அவன் லாபானின் இளைய மகள் ராகேலை சந்தித்தான். இப்போது கிணற்றிலிருந்த கல்லை நகர்த்தி மந்தைகளுக்கு தண்ணீர் காண்பித்து யாக்கோபு சேவை செய்தான். தன்னுடைய உறவு முறையை தெரிவித்தபோது அவன் லாபானுடைய வீட்டுக்குள் வரவேற்கப்பட்டான். பொருட்களின்றியும் வேலைக்காரரின்றியும் அவன் வந்திருந்த போதும் சில வாரங்களே அவனுடைய ஊக்கத்தையும் திறமையையும் காண்பித்தது. அங்கு தங்கும்படி வற்புறுத்தப்பட்டான். ராகேலுக்காக அவன் 7 வருடங்கள் லாபானிடம் ஊழியம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. முற்காலங்களில் மணவாளன் திருமண நிச்சயத்தை உறுதி செய்வதற்கு முன்பாக குறிப்பிட்ட தொகையை அல்லது அதற்கு இணையான சொத்தை தன்னுடைய சூழ்நிலைகளுக்கேற்றவாறு தன் மனைவியினுடைய தகப்பனுக்கு கொடுக்க வேண்டியதிருந்தது. இது திருமண உறவிற்கான பாதுகாப்பாக கருதப்பட்டது. தன் குடும்பத்தை தாங்க ஏற்பாடு செய்யாதவனிடம் தன் மகளின் சந்தோஷத்தை நம்பிக் கொடுப்பது பாதுகாப்பானது என்று தகப்பன்மார்கள் நினைத்திருக்கவில்லை. தொழிலை பராமரிக்கவும் ஆடு மாடுகளையாவது நிலங்களையாவது சேர்க்கவும் போதுமான சிக் கணமும் ஆற்றலும் அவர்கள் கொண்டிராவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கை மதிப்பற்றதென நிரூபிக்கப்படும் என்று அஞ்சப்பட்டது. என்றாலும் மனைவிக்காக செலுத்த ஒன்றுமில்லாதிருக்கிறவனை சோதிக்கும்படியான ஏற்பாடு செய்யப்படும். யாருடைய குமாரத்தியை அவர்கள் நேசித்தார்களோ அந்த தகப்பனுக்கு வேலை செய்ய அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். கோரப்படுகிற சீதனத்தின் மதிப்பிற்கு ஒத்ததாக வேலையின் கால அளவு குறிக்கப்பட்டது. மனு செய்தவன் தன் சேவையில் உண்மையாயிருந்து மற்ற காரியங்களிலும் தகுதியுள்ளவனாக நிரூபித்தால் மகளை தன் மனைவியாகப் பெற்றுக்கொள்ளுவான். பொதுவாக தகப்பன் வாங்கின சீதனம் திருமணத்தின் போது அவளுக்கு கொடுக்கப்படும் என்ற போதும் ராகேல்லேயாள் இருவருடைய காரியத்திலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சீதனத்தை லாபான் சுயநலமாக தானே வைத்துக் கொண்டான். இதை குறித்து மேசோ பத்தோமியாவிலிருந்து கிளம்புவதற்கு சற்று முன்பாக அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக்கொண் தார் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த பழங்கால பழக்கம் லாபான் செய்ததைப் போன்று சில வேளைகளில் தவறாக பயன்படுத்தப்பட்டாலும் நல்ல விளைவுகளையே பிறப்பித்தது. நேசிக்கிறவன் தன் மணப்பெண்ணை பெற்றுக்கொள்ள வேலை செய்ய வேண்டுமென்றிருந்ததால் அவசரமான திருமணங்கள் தடுக்கப்பட்டு அவனுடைய பிரியத்தின் ஆழமும்
ஒரு குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய அவனுடைய திறமையும் சோதிக்கப்படும் வாய்ப்பு இருந்தது. நம்முடைய காலத்திலே எதிர்மாறான முறை தொடரப்படுவதால் அநேக தீமைகள் விளைகின்றன. அதிகமான வேளைகளில் திருமணத்திற்கு முன்பு இருவரும் மற்றவருடைய பழக்கங்களோடும் இயல்புகளோடும் அறிமுகமாவதற்கு குறைவான சந்தர்ப்பங்களே இருக்கிறது. பின்னர் தங்கள் விருப்பங்களை பீடத்தின் முன் இணைத்துக் கொள்ளும்போது ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் கிட்டத்தட்ட அந்நியர்களாகவே இருக்கிறார்கள். அநேகர் ஒருவருக்கொருவர் பொருந்தாதிருக்கிறதை வெகு தாமதமாக காண்கிறார்கள். அவர்களுடைய இணைப்பு வாழ்நாள் முழுவதும் பரிதாபமான ஒன்றாகவே இருக்கிறது. பல வேளைகளில் மனைவியும் பிள்ளைகளும் கணவனும் தகப்பனுமானவனுடைய சோம்பலாலும் திறமையின்மையாலும் அல்லது தீய பழக்கங்களாலும் வேதனையடைகிறார்கள். நேசிக்கிறவனுடைய குணம் திருமணத்திற்கு முன்பாக முற்கால பழக்கத்தின்படி சோதிக்கப்படுமானால் மிகப்பெரிய மகிழ்ச்சியின்மை தடுக்கப்பட்டிருக்கும்.
ராகேலுக்காக யாக்கோபு 7 வருடங்கள் ஊழியம் செய்தான். அவள் பேரிலிருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாகத் தோன்றினது. ஆனால் சுயநலமும் பிடுங்கிக் கொள்ளும் குணமும் உடைய லாபான் இவ்வளவு மதிப்புள்ள உதவியாளனை தக்க வைத்துக் கொள்ள விருப்பப்பட்டு ராகேலுக்கு பதிலாக லேயாளை மாற்றினதினால் கொடிய வஞ்சகத்தை செயல்படுத்தினான். லேயாளும் இந்த வஞ்சகத்திற்கு உடன்பட்டாள் என்ற உண்மை அவளை நேசிக்கவே முடியாது என்று உணரும்படி யாக்கோபை நடத்தினது. கோபமாக லாபானை அவன் கடிந்து கொண்ட வார்த்தைகள்,
நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய், ராகேலையும் உனக்கு தருகிறேன் என்ற பதிலை சந்தித்தது.
எனினும் லேயாள் தள்ளிவிடப்படுவது குடும்பத்துக்கு அவமானத்தை கொண்டுவரும் என்றதினால் அவளை தள்ளிவிடக்கூடாது என்று தகப்பன் வற்புறுத்தினான். இவ்வாறாக யாக்கோபு மிகவும் வேதனையான சோதிக்கும் நிலையில் வைக்கப்பட்டான். முடிவாக லேயாளை வைத்துக் கொள்ளவும் ராகேலை திருமணம் செய்யவும் அவன் தீர்மானித்தான். ராகேல்தான் எப்போதும் மிகவும் அதிகமாக நேசிக்கப்பட்டவள். ஆனால் அவளுக்கு அவன் காட்டின முன்னுரிமை பொறாமையையும் வெறுப்பையும் எழுப்பிவிட மனைவிகளான சகோதரிகளிடையே உண்டான போட்டிகள் அவனுடைய வாழ்க்கையை கசப்பாக்கினது.
தன் உறவின் பிணைப்புகளை கருத்தில் கொள்ளாமல் அவர்களுடைய தொடர்பினால் வந்த எல்லா நன்மைகளையும் தான் எடுத்துக் கொள்ள வேண்டுமென்று செயல்பட்ட லாபானுக்காக வேலை செய்ததில் யாக்கோபு 20 வருடங்கள் மெசபத்தாமிய தேசத்திலே தங்கியிருந்தான். அவன் தன்னுடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 14 வருட ஊழியத்தை கோரியிருந்தான். மீந்திருந்த வருடங்களில் யாக்கோபினுடைய சம்பளம் 10 முறை மாற்றப்பட்டது. என்றாலும் யாக்கோபின் சேவை ஊக்கமும் உண்மையானதுமாயிருந்தது. கடைசி சந்திப்பில் லாபானிடம் அவன் கூறின,
இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்திலிருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினையழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன் என்ற இந்த வார்த்தைகள் தன்னிடத்திலிருந்து பறித்து கொண்ட தன் எஜமானுடைய விருப்பங்களுக்காக சோர்வின்றி அவன் காண்பித்த ஜாக்கிரதையை தெளிவாக விவரிக்கிறது.
இரவும் பகலும் தங்கள் மந்தைகளை காவல் காப்பது மேய்ப்பர்களுக்கு அவசியமாயிருந்தது. கொள்ளையர்களால் வரும் ஆபத்துக்களிலும் கவனமாக காக்கப்படாத மந்தைகளிடத்திலே பேரழிவைக் கொண்டு வந்த எண்ணுக்கடங்காத துணிச்சலான காட்டு மிருகங்களால் வரும் ஆபத்துக்களிலும் அவர்கள் இருந்தார்கள். லாபானுடைய பெரிய மந்தையை கவனிப்பதில் யாக்கோபு பல உதவியாளரை வைத்திருந்தான். எனினும் அவை எல்லாவற்றிற்கும் அவனே பதில் தர வேண்டியவனாயிருந்தான். வறண்ட காலத்தில் தாகத்தினால் மடிந்து போவதிலிருந்தும் குளிர்காலங்களில் இரவு நேர உரைப்பணியினால் குளிர்ந்து போவதிலிருந்தும் அவைகளை காப்பதற்கு வருடத்தின் சில பகுதிகளில் தானே மந்தையோடு தொடர்ந்து இருப்பது அவனுக்கு அவசியமாயிருந்தது. யாக்கோபு தலைமை மேய்ப்பனாயிருந்தான். அவனுக்கு கீழ் வேலை செய்தவர்கள் கீழ்மெய்ப்பர்களாயிருந்தார்கள். ஏதாகிலும் ஆடு தொலைந்து போனால் தலைமை மெய்ப்பந்தான் அந்த நஷ்டத்தை சந்திப்பான். அது செழிப்பான நிலையில் காணப்படாதிருந்தால் கண்டிப்பான கணக்கு தரும்படியாக யாரிடம் மந்தையை ஒப்படைத்திருந்தானோ அவர்களை அவன் அழைப்பான்.
ஜாக்கிரதையும் கவனமும் கொண்ட மேய்ப்பனுடைய வாழ்க்கையும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த உதவியற்ற ஜீவன்களிடம் அவன் காண்பிக்கும் இளகிய உருக்கமும் சுவிசேஷத்தின் மிக விலையுயர்ந்த சாத்தியங்கள் சிலவற்றை விளக்கும்படியாக தேவ ஆவியினால் ஏவப்பட்ட எழுத்தாளர்களால் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து தமது ஜனங்களுடன் கொண்டிருக்கும் உறவில் மேய்ப்பனோடு ஒப்பிடப்படுகிறார். விழுகைக்குப் பின்னர் தன்னுடைய ஆடு பாவத்தின் இருண்ட பாதைகளில் அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டதை அவர் கண்டார். அலைந்து கொண்டிருக்கிற இவைகளை காப்பாற்றும்படியாக தமது தகப்பனுடைய வீட்டின் கனத்தையும் மகிமையையும் அவர் துறந்தார். நான் காணாமற் போனதை தேடி தூரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நான் என் ஆடுகளை இனிச்சூறையாகாதபடிக்கு இரட்சித்து பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதுமில்லை. எசேக்கியேல் 34:16-22-28 என்று அவர் சொல்லுகிறார். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஏசாயா 4:6 இருக்கிற அவருடைய மந்தைக்குள் வருமாறு அவைகளை அழைக்கிற அவருடைய சத்தம் கேட்கப்படுகிறது. மந்தைக்காக அவர் கொடுக்கும் கவனம் சோர்வில்லாத ஒன்று. பலவீனமானவைகளை அவர் பலப்படுத்தி வேதனைப்படுகிறவைகளை விடுவிக்கிறார். ஆடுகளை தமது கரங்களில் சேர்த்து கொண்டு தம்முடைய மடியிலே அவைகளை சுமக்கிறார். அவருடைய ஆடுகள் அவரை நேசிக்கின்றன. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்குப் பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம். யோவான் 10:5. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காகத் தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லா தவனுமான கூலியாள் ஓநாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடிப்போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டுமிருக்கிறேன். யோவான் 10:11-15 என்று கிறிஸ்து சொல்கிறார். பிரதான மேய்ப்பனாகிய கிறிஸ்து தமது மந்தையின் கண்காணிப்பை தனக்கு கீழிருக்கும் மேய்ப்பர்களான தமது போதகர்களிடம் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அவர் காண்பித்த அதே ஆர்வத்தை அவர்களும் காண்பித்து கொடுத்திருக்கிற வேலையின் புனிதமான பொறுப்பை உணரும்படியாக அவர்களை அழைக்கிறார். உண்மையாக இருக்கவும் மந்தையை போஷிக்கவும் பலவீனமானவைகளை பலப்படுத்தவும் சோர்வடைந்தவைகளை உயிர்ப்பிக்கவும் பட்சிக்கும் ஓநாய்களிடமிருந்து அவைகளை மறைத்துக் கொள்ளவும் அவர்களுக்கு பவித்திரமாக கட்டளையிட்டிருக்கிறார். தனது ஆட்டை இரட்சிக்கும்படி கிறிஸ்து தமது சொந்த வாழ்க்கையை கொடுத்தார். இவ்வாறு வெளிக்காட்டப்பட்ட அன்பை தம்முடைய மேய்ப்பர்களுக்கு உதாரணமாக அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் மந்தையின் மேல் உண்மையான விருப்பம் கொண்டிருப்பதில்லை. அவன் ஆதாயத்திற்காக மாத்திரமே உழைக்கிறான். அவன் தனக்காக மாத்திரமே கவலைப்படுகிறான். தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறவைகளின் நன்மையை விடுத்து தன்னுடைய சொந்த இலாபத்தையே ஆராய்கிறான். ஆபத்தான சமயங்களில் மந்தையை விட்டு அவன் ஓடிப்போவான். அப்போஸ்தலனாகிய பேதுரு மேய்ப்பர்களுக்கு, உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாயல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 5:2-3 என்று எச்சரிக்கை கொடுக்கிறான் பவுல். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத குடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அப்போஸ்தலர் 20:28-29 என்று கூறுகிறான்.
விசுவாசமான மேய்ப்பனுக்கு இருக்கும் கவனத்தையும் பாரத்தையும் விரும்பப்படாத வேலையாக கருதுகிற அனைவரும் அப்போஸ்தலனால் கட்டாயமாயல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் 1 பேதுரு 5:2 என்று கடிந்து கொள்ளப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அனைத்து உண்மையற்ற ஊழியக்காரர்களையும் பிரததான மேய்ப்பன் மனதார வெளியேற்றுவார். கிறிஸ்துவினுடைய சபை அவருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மெய்ப்பனும் தன் கவனத்திலிருக்கிற ஆடு அளவிட முடியாத தியாகத்தினால் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும். ஒவ்வொன்றையும் அளவிட முடியாத மதிப்புள்ளதாக கருதி அவைகளை நலமாகவும் செழிப்பாகவும் வைத்துக்கொள்ள தன் முயற்சியில் சோர்ந்து போகாதிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிற மெய்ப்பன் தனக்கு கீழ் இருப்பவைகளின் நன்மைக்காக நிலையாக உழைத்து கிறிஸ்துவினுடைய சுயத்தை மறுக்கும் உதாரணத்தை பிரதிபலிப்பான். மந்தை அவனுடைய கவனத்தின் கீழ் செழிக்கும். தங்கள் ஊழியத்தை குறித்த கண்டிப்பான கணக்கை தரும்படியாக அனைவரும் அழைக்கப்படுவார்கள். ஒவ்வொரு மெய்ப்பனிடமும், உனக்கு கொடுக்கப்பட்டிருந்த மந்தையும் உன் மகிமையான ஆட்டுக்கிடையும் எங்கே? எரேமியா 13:20 என்று எஜமான் கூறுவார். உண்மையாக காணப்பட்டவன் பெரும் பலனை பெறுவான். அப்போஸ்தலன். அப்படிச் செய்தால் பிரதான மெய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். 5:4 என்று சொல்லுகிறான். லாபானுக்குச் செய்த வேலையில் களைப்படைந்தவனாக கானானுக்குத் திரும்புவதை யாக்கோபு ஆலோசித்தான். தன் மாமனாரிடம், நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். நான் உமக்கு ஊழியஞ்செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்குத் தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை அறிந்திருக்கிறீர் என்றான். ஆனால் லாபான், உன் நிமித்ததம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் என்று அறிவித்து தரித்திருக்கும்படி அவனை வற்புறுத்தினான். தன் சொத்து தன் மருமகனின் கவனிப்பில் விருத்தியாகிறதை அவன் பார்த்தான். நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்தபின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகியிருக்கிறது என்று யாக்கோபு சொன்னான். ஆனால் காலம் சென்றபோது யாக்கோபு மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். லாபான் யாக்கோபினுடைய அதிகமான செழிப்பு நிமித்தம் பொறாமை கொண்டான். லாபானுடைய குமாரர் தங்கள் தகப்பனுடைய பொறாமையில் பங்கு கொண்டார்கள். அவர்களுடைய பொல்லாங்கான வார்த்தைகள் யாக்கோபினுடைய காதுகளுக்கு வந்தன. எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தையெல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைநாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். ஏசாவைச் சந்திக்கும் பயம் இல்லாதிருந்தால் தந்திரமான இந்த உறவினனை யாக்கோபு வெகு காலத்திற்கு முன்பே விட்டு வந்திருப்பான். இப்போது லாபானுடைய குமாரர் அவனுடைய செல்வத்தை தங்களுடையதாகப் பார்த்து அதை வன்முறையினால் எடுத்துக்கொள்ள முயற்சிக்கும் ஆபத்தில்தான் இருப்பதை அவன் உணர்ந்தான். எந்த வழியில் திரும்புவது என்று அறியாத மாபெரும் குழப்பத்திலும் துயரத்திலும் அவன் இருந்தான். என்றாலும் கிருபை நிறைந்த பெத்தேலின் வாக்குத்தத்தத்தை நினைத்தவனாக தன் வழக்கை தேவனிடம் கொண்டு சென்று அவரிடமிருந்து வழிநடத்துதலை தேடினான். ஒரு சொப்பனத்தில், உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பிப்போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று அவன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கப்பட்டது. லாபான் அங்கில்லாதிருந்தது பிரிந்து செல்வதற்கான சந்தர்ப்பத்தை அவனுக்கு கொடுத்தது. மந்தைகளும் மாடுகளும் வேகமாக சேர்க்கப்பட்டு முன்னதாக அனுப்பப்பட யாக்கோபு தன் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் வேலைக்காரரோடும் ஐபிராத்தை கடந்து கானானின் எல்லையிலிருக்கும் கிலேயாத்தை நோக்கிச் சென்றான். 3 நாட்களுக்குப் பின்னர் அவர்கள் தப்பியோடினதை குறித்து லாபான் கேள்விப்பட்டு அவர்களை பின்தொடர்ந்தான். அவர்களுடைய பிரயாணத்தின் 7ஆம் நாளில் அவர்களை மேற்கொண்டான். அவன் மிகவும் கோபம் கொண்டு அவர்களை திரும்பி வரும்படி பலவந்தப்படுத்த எத்தனித்திருந்தான். அவனுடைய படை மிகவும் பலமானதாயிருந்ததால் அப்படிச் செய்ய முடியாது என்று அவன் சந்தேகப்படவில்லை. தப்பியோடியவர்கள் மிகப்பெரிய ஆபத்திலிருந்தார்கள். தேவன்தாமே தம்முடைய ஊழியக்காரனை காப்பாற்றும்படியாக தலையிட்டிருந்தார் என்ற உண்மையையே தன்னுடைய தீமையான நோக்கத்தை அவன் செயல்படுத்தாதிருந்ததற்கு காரணம். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமைய உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன், நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார் என்று லாபான் அறிவித்தான். திரும்பி வரும்படியாக அவர்களை பலவந்தப்படுத்தக்கூடாது. அவர்களை மயக்கும் தூண்டுதல்களை காண்பித்து நிர்பந்திக்கவும் கூடாது. லாபான் தன் குமாரத்திகளின் சீதனங்களை அவர்களுக்கு தராதிருந்து யாக்கோபை தந்திரமாகவும் கடினமாகவும் எப்போதும் நடத்தியிருந்தான். ஆனால் இப்போது பிரிவு பசாரவிருந்து கொடுப்பதற்காவது, அல்லது தன்னுடைய குமாரத்திகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் பிரியாவிடை கொடுப்பதற்காவது சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை என்று சிறப்பான பாசாங்கு காண்பித்து இரகசியமாக பிரிந்து வந்ததற்காக அவனை கடிந்து கொண்டான். அதற்கு யாக்கோபு லாபானுடைய சுயநலத்தையும் பிடுங்கிக் கொள்ளும் கொள்கையையும் முன்வைத்து தன்னுடைய நேர்மைக்கும் உண்மைக்கும் அவனையே சாட்சியாக நிறுத்தினான். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடிராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்றான் யாக்கோபு.
முன்வைக்கப்பட்ட வார்த்தைகளை லாபானால் மறுக்க முடியவில்லை. இப்போது ஒரு சமாதான உடன்படிக்கையை அவன் முன்மொழிந்தான். யாக்கோபு அதற்கு இணங்க உடன்படிக்கையின் அடையாளமாக ஒரு கல் குவியல் எழுப்பப்பட்டது. அந்த தூணுக்கு லாபான் மிஸ்பே, அதாவது காவர் கோபுரம் என்று பேரிட்டு, நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுநின்று கண்காணிக்க கடவர் என்று கூறினான். பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார். தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்துக்கு வராதபடிக்கும், நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்துக்கு வராதபடிக்கும் இந்த குவியலும் சாட்சி, இந்த தூணும் சாட்சி. ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாயிருக்கிறவர் நமக்குள்ளே நடுமின்று நியாயந்தீர்ப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். இந்த உடன்படிக்கையை உறுதி பண்ணும் வண்ணமாக அந்த கூட்டங்கள் ஒரு விருந்து உண்டார்கள். இரவு தோழமையான பேச்சுக்களோடு கடந்தது. விடியற்காலத்தில் லாபானும் அவனுடைய கூட்டமும் பிரிந்து சென்றது. இந்த பிரிவோடு ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கும் மெசபத்தோமியாவின் குடிகளுக்குமிடையே இருந்த தொடர்பின் எல்லா சுவடுகளும் முடிவிற்கு வந்தது.